السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد، وبارك وسلم عليه، أما بعد. فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون، أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. أن أم سلمة رضي الله تعالى عنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: ما من عبد تصيبه مصيبة فيقول: إنا لله وإنا إليه راجعون، اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها، إلا أجره الله في مصيبته وأخلف له خيرا منها، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், உலகில் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிறவன், உலகில் அனைத்து செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துகிறவன், கண்காணிக்குகிறவன். கண்ணியமான சகோதரர்களே, இப்பேற்பட்ட நம்பிக்கையோடு வாழுகிறவர்கள் தான் முஃமின்கள் என்ற நாம். அல்லாஹுவை நம்பிய நம்மை பார்த்து ரப்பல் ஆலமீன் அவன் அருள்மறையில்: யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமானுடைய மக்களே, இறை நம்பிக்கையுள்ள மக்களே என் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், நம்மை பரிபாலிக்குகிறவன், நம் சகல தேவைகளை நிறைவேற்றி தருகிற நம்முடைய அல்லாஹ் என்ற நம்முடைய ரப்பை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதனை ஆரம்பமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, உலகம் என்பதை அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் நடைபெறுகிற எந்த ஒரு செயல்பாடும் அல்லாஹுடைய அனுமதியின்றி, அல்லாஹுக்கு தெரியாமல் நடைபெற மாட்டாது என்பதை நாம் நம்பிய மக்கள். எனவே உலகத்தில் வாழுகிற பொழுது சமகாலத்தில் பல்வகையான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிற உலகளாவிய முஸ்லீம்கள், குறிப்பாக நம்முடைய இலங்கை நாட்டிலும் பல்வகையான கஷ்டங்களுக்கு முஸ்லீம்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்றுதான் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொரோனா, COVID-19 என்ற இந்த நோயினுடைய தாக்கம், அதனுடைய பயம் எல்லோரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. கனிமா நன்மின் சகோதரர்களே, நம்ம படைத்தவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை முகம் கொடுத்தாலும், எதை நாம் சவாலாக எடுத்துக்கொண்டாலும், எத்தகைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டாலும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்த அல் குர்ஆனின் மூலமாக, நபி அவர்களுடைய அழகிய ஹதீஸுடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு அழகான புத்திமதிகளை, அழகான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறான். அவைகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அன்றுபோல் இன்றும் அந்த நபி மொழிகளையும் குர்ஆனுடைய வார்த்தைகளையும் கண்முன்னே பார்க்கிறோம். அதை விளங்கப்படுத்தும் உலமாக்கள் நமக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியுள்ள அறிவுள்ளவர்கள் அதை நமக்கு அறிவூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழுகிற பொழுது நலவுகள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம், நலவுகளை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம், வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், நொடிகள் வந்தாலும் அதையும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், அதை எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல்கள் என்னவென்பதையும் அல் குர்ஆனின் மூலம் ஹர்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலம் விளங்கி செயல்பட வேண்டிய ஒரு கடமைப்பாடு முஃமின்கள் என்ற, முஸ்லீம்கள் என்ற ஒவ்வொருவருக்கும் இருக்குகிறது. வல்ல ரஹ்மான் ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவன் அருள்மறையில் இது சம்பந்தமாக பல விவகாரங்களை, பல விடயங்களை நமக்கு முன் உதாரணமாக, நமக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய சமூகங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தார்கள், எப்பேற்பட்ட நோய்களுக்கெல்லாம் முகம் கொடுத்தார்கள், எப்படி சகிப்புத்தன்மையோடு படைத்தவன் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய தொடர்போடு இருந்தார்கள் என்பதை அழகாகவே நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். நபியுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, அழகான இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பற்றி எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள், தன்னுடைய ரப்பை பற்றி எப்படி தொடர்பில் இருந்தார்கள், தன்னுடைய ரப்பை பற்றி எப்படி சிலாகித்து சொன்னார்கள் என்பதை பற்றி அவருடைய அருள்மறையில் அல்லாஹ் சொல்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன செய்தியை சொல்லி காட்டுகிறார். அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்னுடைய பசியை போக்குகிறவன், உணவு தருகிறவன் அவன். என்னுடைய தாகத்தை போக்குகிறவன், எனக்கு தேவையான நீர் ஆகாரங்களை தருகிறவன் அவன் தான். ஒய்தா மறில்து, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், பகுவயஸ்வீன், அவன் தான் எனக்கு நோய் நிவாரணத்தையும் தருகிறவன். இவ்வுலகத்தில் என்னை படைத்தவன், என்னை மரணமடைய செய்கிறவனும் அவன் தான். அந்த மரணத்திற்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்வை எனக்கு அவன் தரவும் செய்ய போகுகிறான் என்ற கருத்தை இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சொன்னதாக அல்லாஹ் அவன் அருள்மறையிலே நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பின் பெரியவர்களே, சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரமான நோய் அல்லது இதைவிட என்னென்ன நோய்கள் வரவிருக்குகிறதோ, அல்லாஹ் அறிந்தவன் மறைமுகமான விடயங்களை, எந்த நோய்கள் எப்பேற்பட்ட விடயங்கள் வந்தாலும் நம்முடைய ரப்பினுடைய தொடர்பிலிருந்து நாம் விடுபட்டு விடக்கூடாது. அதனாலதான் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோய் ஏற்படுகிற பொழுது நம்முடைய ரப்பிடத்தில் நேரடியாக பேசுமாறு சொல்லி துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பன்னாஸ், அல்லாஹும்ம ரப்பன்னாஸ், யா அல்லாஹ், நீ மனிதர்களை படைத்து பராமரிக்கிற ரப்பு யா அல்லாஹ், அந்த ஷாஃபி, நோய்களுக்கு ஷிஃபாவை நிவாரணத்தை தருகிறவன் நீதான் யா அல்லாஹ், எனக்கு நோய் நிவாரணத்தை நீதான், எந்த நோயையும் விட்டு வைக்காத நிவாரணத்தை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நோய்க்காரன் நிவாரணத்தை தேடுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். சமகாலத்திலும் கூட உலமாக்களினால், அகில இலங்கை ஜமியத்தில் உலமாவினால் விசேடமாக மக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்ட விசேடமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்த அழகான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுசாமி வமின் சையில் அஸ்காம். இந்த துவா, இந்த துஆவினை பாடமிடுங்கள், அதிகம் அதிகம் ஓதி வாருங்கள் சகோதரர்களே. வெண்குஷ்டம், குஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுபோன்று பைத்தியம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இன்னும் பல பயங்கரமான என்னென்ன நோய்கள் எல்லாம் மறைந்திருக்கு பிறகு வரவிருக்குகிறதோ, அப்பேற்பட்ட நோய்களை விட்டும் யா அல்லாஹ், உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். காரணம், அந்த அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்குகிறவன். அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றிருந்தால் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, சுகந்தியாக நாம் வாழ முடியாது. எனவே எது எப்படி நடந்தாலும் நம்முடைய அல்லாஹுவை கொண்டு நாம் பாதுகாவல் தேட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் சுமார் 9-10 வருடங்கள் சுகையினமுற்றிருந்தார்கள் என்றது வரலாறு சொல்கிற உண்மையாக இருக்கிறார். அந்த நேரத்தில் நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை எப்படி அழைக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள், உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் படிப்பினை பெறுங்கள். இது நாதா ரப்பஹு, அவர்கள் தனக்கு ஏற்பட்ட நோயின் போது தன்னுடைய ரப்பை அழைக்குகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னி மஸ்தனியல்பூர், யா அல்லாஹ், எனக்கு ஒரு வகையான நோய் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், நான் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் யா அல்லாஹ், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து எனக்கு நிம்மதியை சுகத்தை தருகிற விடயத்தில் நீ என்னுடன் இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் விரும்புகிறான், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள், நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அருளாளன், அன்பாளன் என்ற வார்த்தையை கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஆரம்பியுங்கள். அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுவையும் அன்பையும் பெற்ற நிலைமையில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஹதீஸுடைய வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அருமைக்குரியவர்களே, இப்படியெல்லாம் நபிமாருடைய சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். நபியினா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், முகம் கொடுத்த சவால்கள், அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்டார்கள், எப்படி துஆ கேட்டார்கள் என்ற விவகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஃபிரஆவுனுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் துஆவோடு கடமைப்பட்டிருக்கிறோம். துஆ செய்ய வேண்டிய மிக தேவையான ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் யார் துஆ கேட்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் அடைகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்பேற்பட்ட கோபத்தை விட்டும் நம்மை நாம் துஆ செய்வதை கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாலிபர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் இருக்கிறது, படித்த பாமர மக்களுக்கு இருக்கிறார்கள் சகோதரி. எனவே கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுது ஏற்படுகிற கஷ்டங்கள் நஷ்டங்களில் பொறுமையோடு இருப்போமோ, அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நல்லதை எதிர்காலத்தில் எதிர்பார்ப்போமோ, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களுக்கு பிறவி கூட இடை தருவான். அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன இந்த வன்னி அப்தி பி, அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அப்து, என்னுடைய அடியான் என்னை எப்படி கருதுகிறானோ, எப்படி நினைக்கிறானோ, எப்படி எதிர்பார்க்கிறானோ, நான் அப்படி அவனுடன் நடந்து கொள்வேன். எனவே நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு பிறகு நல்லதொரு விரிவு ஏற்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிற பொழுது அல்லாஹ் திருக்குர்ஆன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டம் ஏற்பட்டதற்கு பிறகு அதனுடைய இலகுவான தன்மை என்று சொல்லதை விட்டுவிட்டு இன்ன மஅல் உஸ்ரி, ஒரு கஷ்டத்துக்குள்ளேதான், அந்த கஷ்டத்துடனேதான் உங்களுக்கு விடிவும் இருக்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கஷ்டமான சூழல், இறுக்கமான சூழல், நஷ்டமான சூழல், பிரச்சனைக்குரிய விஷயங்களில் நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தொடர்பை நாம் உருவாக்கிக் கொள்வோமோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோமோ, அதை உண்டு பண்ணிக் கொள்வோமோ, அதற்கு பிறகு ஏற்படுகிறது நலவுகளை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு அதில் பங்குள்ளவர்களாக ஆக்குவான். உதாரணத்துக்கு பாருங்கள், உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய கணவர் அபு சலமா என்றிருந்தார்கள் ஆரம்பமாக முதல் கணவர். இந்த அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், தன் மனைவியை பார்த்து, இன்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் ஒரு துஆவினை, ஒரு சந்தோஷகரமான செய்தியை நான் படித்துக் கொண்டேன், அது உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். என்ன செய்தி அது? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அப்தின் துஸீபுஹு முஸீபத்துன், எந்த ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அந்த நேரத்தில் அவன் ஃபயகூல், சொல்கிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழுகிறவர்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்பி செல்ல போகிறோம், எனவே எந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் அதை அல்லாஹ்வுக்காக நாம் பொறுத்துக் கொள்வோம், அல்லாஹும்மா ஜுர்னி ஃபி முஸீபதி, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற, என்னை ஆட்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நல்ல கூலியை தாயா அல்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு அதற்கு அழகான கூலியை தாயா அல்லாஹ், வ அஹ்லிஸ் லி கைரன் மின்ஹா, நான் இழந்த ஒன்று எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விடவும் நீ சிறந்ததொன்றை எனக்கு கூலியாக மாற்றீடாக எனக்கு தாயா அல்லாஹ் என்று யார் துஆ கேட்பார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில் முகம் கொடுத்த பிரச்சனையை விடுத்து அல்லாஹ் பொறுமையோடு இருந்ததனால் அதற்குரிய கூலியையும் கொடுக்கிறான், அவர் இழந்த ஒன்றை விட சிறந்த ஒன்றை பகரமாக கொடுப்பான் என்ற செய்தியினை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்து நான் படித்துவிட்டு வந்தேன் என்று தன் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு சென்று வருகிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குகிறது. மஸ்ஜிதுகளில் என்னென்ன நலவுகள் செவிமடுக்கப்படுகிறதோ, எவைகள் சுட்டிக்காட்டி சொல்லித்தரப்படுகிறதோ, அவைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, மஸ்ஜிதுக்கு செல்கிற ஆண்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிலிருந்து ஒரு சிறியதொரு விடயம் தெரிந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு ஏற்றி வையுங்கள். எனவே வீட்டுக்கு செல்கிற ஆண்கள் மஸ்ஜிதில் கேட்டவைகளை அல்லது வெளியே காதில் விழுந்த நல்லவைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் என்ற ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதைதான் இங்கே அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்கிறார்கள். தன் மனைவிக்கு நபியிடத்திலிருந்து படித்த ஒரு பாடத்தை, ஒரு துஆவினை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் காலம் ஓடிக்கொண்டே இருக்குகிறது. தன்னுடைய கணவர் அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உடனே ஞாபகத்தில் வருகிறது, என் கணவர் எனக்கு நபி அவர்கள் சொல்லி தந்ததாக படித்த துஆ, இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது முசீபத், என் கணவனை இழந்திருக்கிறேன், என் காவலனை இழந்திருக்கிறேன், எனவே இந்த நேரத்தில் இந்த துஆவை நான் ஓத வேண்டும் என்ற அந்த நினைப்பில் அவர்கள் துஆவை ஓதுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா ஜுர்னி ஃபி முஸீபத் புகழ்கிறார்கள். ஒவ்வொரு மனைவியுடைய புகழுக்குட்பட்ட கணவன்மார்களாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இதோ அபு சலமா ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த கணவனை விடவும் சிறந்ததொன்றை நான் எப்படி பெற்றுக் கொள்ளப் போகிறேன், அல்லாஹ் இதைவிட சிறந்ததொன்றை எனக்கு எதை தரப்போகிறான் என்ற சிந்தனையும் அவருடைய உள்ளத்தில் ஊசலாடுகிறது. சொல்கிறார்கள், என்னுடைய இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்ய அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி என்னை நாடி தேடி வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சொல்கிறார்கள், என்னுடைய துஆவினுடைய பரக்கத், என்னுடைய கணவர், இறந்த கணவர் நபி அவர்களிடத்தில் இருந்து கற்றுத்தந்த அந்த துஆவினை, என்னுடைய கணவனை நான் இழந்த பொழுது ஓதினேன், அல்லாஹ் என் கணவனை விட சிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒருவரை எனக்கு மீண்டும் ஒரு கணவராக ஆக்கி தந்தார். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை, அதனுடைய முடிவை, அதனுடைய விடியலை அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹ் நிச்சயம் எமக்கு தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹும் எங்களுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை வேண்டுகிறோம் யா அல்லாஹ். நாம் செய்த தவறுகளை மன்னித்து நீ மறந்து மறைத்து விடு யா அல்லாஹ். அப்பேற்பட்ட தன்மை உனக்கு இருக்குகிறது. அந்த அஃப்வை தாயா அல்லாஹ், வல் ஆஃபியத்தை உலகில் வாழுகிற பொழுது சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை தான் ஓதுகிற துஆக்களில் அந்த அஸ்கார்கள் அந்த ஔராதுகளில் இந்த வார்த்தைகளையும் ஓதியிருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி என்ற மிக நீண்டதொரு துஆ வருகிறது. சுருக்கமாக இந்த வார்த்தையை ஓதிக்கொள்வோம் சகோதர சகோதரிகளே. எத்தனையோ விடயங்களை நம்முடைய வாய் பயன்படுகிறது, வாயை பயன்படுத்தி பேசுகிறோம் பேசுகிறோம். நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எதிர்பார்ப்புகளுக்குரிய துஆக்களை ஏன் மறந்து விடுகிறோம்? ஓதுவோம் அன்றை காலை மாலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், நம்முடைய தவறுகளை மன்னித்து மறைத்து மறைத்து விடு யா அல்லாஹ், அதை இல்லாமல் ஆக்கி விடு யா அல்லாஹ். வல் ஆஃபியத, உலகளாவிய சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். இனிமான சகோதரர்களே, எனவே எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் பயங்கரங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய ரப்புடைய சிந்தனையில் இருந்து நாம் நம்மை விடுபட்டுக் விடக்கூடாது, நம்மை ஒதுக்கி வைத்து விடக்கூடாது, நாம் தூரமாகி விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறானே, என்னை சஜதா செய்யுங்கள், என்னுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் தெரியும் உஹதுடைய களம், உஹது என்ற ஒரு களம் மதீனாவில் நடைபெற்றது. அதில் பல சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரி ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுத்தார்கள் என்ற விவகாரங்களை நாம் படித்திருக்கிறோம். ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறவர்கள் அந்த புனித இடத்தை தரிசித்தும் வந்திருக்கிறார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லி துஆவும் செய்துவிட்டு வந்திருப்போம். கனிமான அன்பின் சகோதரர்களே, அந்த உஹது களம் முடிந்ததற்கு பிறகு மக்காவிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் மீண்டும் மக்காவை சென்றடையவில்லை. மீண்டும் மதீனாவுக்குள்ளே வந்து சஹாபாக்களுக்கு பிரச்சனை தர போகுகிறார்கள், பயமுறுத்தாட்ட போகுகிறார்கள் என்ற செய்தி மீண்டும் வருகிற பொழுது அந்த உஹது களத்தை கண்ட உள்ளத்தாலும் உடலாலும் நோவினைப்பட்ட சோர்ந்து போயிருக்குகிறவர்கள் என்ன பிரச்சனை என்று பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. சூரா ஆலு இம்ரானில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறார். நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் மக்காவை நோக்கி சென்று விடவில்லை, இடையிலே நின்று மீண்டும் மதீனாவுக்குள்ளே நுழைய அவர்கள் தருணம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பயங்கரத்தை சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த சஹாபாக்கள் கோழை அடையவில்லை, அவர்கள் பயந்து நடுநடுங்கவில்லை, அவர்கள் பலகீனமாகவில்லை, மாற்றமாக இன்னும் அவர்களுக்கு இறை நம்பிக்கை கூடியது, இறை விசுவாசம் என்பது கூடியது. என்ன சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்கிறவன், நம் எல்லோரு நிலைமைகளையும் அவதானம் செலுத்துகிற அல்லாஹ் நமக்கு போதுமானவன், வக்கீல், அவன் பொறுப்பெடுப்பவர்கள் அவனே சிறந்தவனாக இருக்குகிறான். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இது போன்ற பல சம்பவங்கள் குர்ஆன் ஷரீஃபில் அடுக்கிக் கொண்டே போகலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை அடுக்கிக் கொண்டு போகலாம். எனவே ஏற்பட்டிருக்கிற இந்த பாரிய ஒரு பயங்கரமான சூழலில் நம்முடைய சிந்தனைகளை நாம் சிதறடித்து விடக்கூடாது. இறை இபாதத் என்ற இறை வழிபாட்டை விட்டும் நாம் நீங்கிவிடக் கூடாது. அந்த சிலந்து சிந்தனை இல்லாதவர்களாக, மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டிருக்கிறது என்பதற்காக தொழுகை இல்லாதவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஏனைய சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களை விட்டும் நாம் தூரமாகிவிடக் கூடாது. அன்பின் சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் மூடப்படுதல் என்பது இன்று நேற்று மட்டும் ஏற்பட்டதல்ல, இஸ்லாமிய வரலாறு நெருகிலும் பார்க்குகிற பொழுது கனிமானவர்களே, ஹரமுல் மக்கி என்ற மக்கமா நகரில் அமைந்திருக்கிற அந்த ஹரம் ஷரீஃபுடைய மஸ்ஜிதும் பூட்டப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவி என்பதும் ஒரு சில காலங்களில் மஸ்ஜிதிலே தொழுகைக்குரியவர்கள் தடுக்கப்பட்ட நிலையில் அல்லது தொழுகைக்குரியவர்கள் வராத நிலையில் அந்த மஸ்ஜித் மூடப்பட்டிருக்கிறது என்ற சரித்திரம் இஸ்லாமிய வரலாறிலே ஏராளமாக இருக்கிறது. அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஜ்ரி 827 அந்த நூற்றாண்டிலே மக்காவிலே பயங்கரமான ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. அந்த நோயினுடைய தாக்கத்தினால் 3 மாதங்களில் சுமார் 1700 நபர்கள் வபாத்தாகுகிற ஒரு பயங்கரமான நோய் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஹரம் என்ற அந்த மஸ்ஜிதிலே, அந்த மக்காவிலே அமைந்திருக்கிற அந்த ஹரம் என்ற அந்த மஸ்ஜிதிலே 2-3 நபர்களை தவிர வேறு ஒருவரும் தொழுவதற்கு இருக்கவில்லை. அந்த காலத்துல நான்கு இமாம்களும் தனித்தனியாக அவர்களுடைய மதுகபை பின்பற்றி தொழுவதற்குரிய முசல்லாக்கள் விரிக்கப்பட்டிருந்தது. வரலாறு மிக தெளிவாக இருக்கிறார்கள். மக்காமு இப்ராஹிம் என்ற அந்த இடத்தில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுகபை பின்பற்றுகிறவர்கள் தொழுவதற்கான முசல்லா விரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் மாத்திரம் இருவர் அல்லது மூவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ஏனைய எந்த நபரும் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே வருவதற்கு பயந்திருக்கிறார்கள். காரணம், அந்த நோய் ஏற்பட்டதனால். இப்பாறு இஸ்லாமிய நெடுகிலும் வரலாற்று நெடுகிலும் பார்க்கிறோம், அந்த காலத்திலும் நோயினுடைய பயங்கரத்தின் தாக்கத்தின் பயத்தின் காரணமாக மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மஸ்ஜிதில் போய்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லித் தரவில்லை. மஸ்ஜித் இல்லாவிட்டாலும் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம். கோவிந்துடைய ஆரம்பத்தில் கூட நம்முடைய முஅத்தின்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நமக்கு காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அலா சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்களுடைய அனுமதியோடு சொல்லப்பட்ட வார்த்தை. பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெளியே வருவது தன்னுடைய உடலுக்கு ஆபத்து, அதனால் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இருப்பிடங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இஸ்லாமிய வரலாறு இடம் பிடித்திருக்கிறோம். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, காலத்துடைய நிலைமையை நாம் யோசித்து நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டிருப்பதனால் மஸ்ஜிதுகள் அதான் சொல்லக்கூடாது என்ற எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இருக்குகிற முஅத்தின்கள், முஅத்தின்கள் இல்லாத பொழுது அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்குகிற மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகள் அதுவும் இல்லாத பொழுது மஸ்ஜிதுடைய அடுத்தாப்போல் இருக்குகிற அயலவர்கள் மஸ்ஜிதை திறந்து அதான் சொல்லுங்கள், ஒவ்வொரு நேரத்திலும் அதான் சொல்லி மக்களை தொழுகையினுடைய ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுங்கள், தொழுகைக்குரிய ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டிருப்பதனால் அதானுக்கு எந்த தடையும் கிடையாது என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். கனிமான் அன்பின் சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொன்றையும் வருமுன் காப்போம் என்று சொல்லித் தந்த மார்க்கம் தான். அதனால்தான் மஸ்ஜிதும் பூட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நோய் என்பது ஏற்பட்டதற்கு பிறகு அதற்குரிய வைத்தியம் செய்யலாம் என்பதை விடவும் நோயிலிருந்து நாம் நிவாரணத்தை வேண்டி, நோயிலிருந்து நாம் முதலில் நாம் நம்முடைய சுகத்தை பாதுகாத்துக் கொள்வது, நோயிலிருந்து நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இன்றைய வைத்தியர்கள் சொல்கிறார்களே, கூடுதலாக கை கழுவி கொள்ளுங்கள், உங்களுடைய வாய் முகங்களை நீங்கள் கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தொண்டையிலே உப்பு நீரை கொண்டு நீங்கள் தொண்டையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே. இப்பேற்பட்ட இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதற்குரிய அடிப்படை விளையங்களை தான் இஸ்லாம் நமக்கு அழகாக உது என்ற பாடத்தின் மூலம் காட்சி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்கிற பொழுது முகங்களை கழுவதற்கு முன்னர் கைகளை கழுவ சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய வைத்தியத்துறை சொல்கிறது, நம்முடைய கையினுடைய உள்பகுதி இருக்குகிறதே உள்ளங்கை என்று சொல்வோமே, அவைகளில் கிருமிகள் தொத்தியிருந்து நம்முடைய முகத்தை தடவுகிற பொழுது நம்முடைய வாய் மூக்கின் ஊடாக அந்த கிருமிகள் உடலுக்குள்ளே செல்வது மிக இலகுவாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்து நம்முடைய முகத்தை கழுவதற்கு முன்னர் கைகளை கழுவ சொல்லி தந்திருக்கிறார்கள், கைகளை கோரி கழுவ சொல்லியிருக்கிறார்கள், ஒவ்வொரு இரண்டு விரல்களுக்கு இடையில் தண்ணீரை விட்டு தேய்த்து கழுவ சொல்லியிருக்கிறார்கள். கனிமானவர்களே, நமக்கு காட்சி தந்திருக்கிற சுத்தமான நடைமுறையை நாம் பின்பற்றினால் நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்கிற பொழுது தன்னுடைய நாசிக்கு நீர் செலுத்த சொன்னார்கள், தன்னுடைய வாயை கொப்பளிக்க சொல்லியிருக்கிறார்கள், இமாம்கள் அகலாக சொல்லித் தருவார்கள். நோய் உது செய்கிற பொழுது நாசிக்கும் அந்த வாய்க்கும் நீர் செலுத்துவது என்பது சுன்னத். சில இமாம்கள் அதை வாஜிப் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை கூடுதலாக நாசிக்கும் வாய்க்கும் நீர் செலுத்தி தொண்டை வரை நம்முடைய சுத்தத்தை ஏற்படுத்துவதை மிக முக்கியமான ஒரு அமல் என்று உதுவுடைய பாடத்தில் இஸ்லாம் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறது. கனிமானவர்களே, தூங்க செலுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூங்க செலுகிற பொழுது நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். ஏன்? அங்கே தூங்குவது செலுகிற பொழுது உங்களுடைய கையை, உங்களுடைய வாய் மூக்கு, உங்களுடைய முகத்தை நீங்கள் சுத்தமாக்கிக் கொண்டு நீங்கள் தூக்கத்துக்கு செல்லுங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அதபுல் முஃபரத் என்ற கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ஒரு மனிதன் மன் பாத்த ஃபீ யதிஹி ரீஹு கமரின் ஃபஅஸாபஹு ஷைஉன் ஃபலா யலூமன் இல்லா நஃப்ஸஹு, எந்த ஒரு மனிதன் இரவிலே படுக்குகிற பொழுது தன்னுடைய கையிலே ஏதாவது ஒரு பொருள் பட்டிருக்கிறது, ஒரு அசூசி இருக்குகிறது, அதை சுத்தம் செய்து கழுவி சுத்தம் செய்யாமல் படுத்து அதனால் அவனுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டு விட்டால் தன்னைத்தானே அவன் பழித்துக் கொள்ளட்டும், தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும். சொல்வோமே தமிழிலே, தன் வினை தன்னை சுடும், எனவே இஸ்லாமிய மார்க்கம் தூக்கத்தின் போதும் நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு செல்ல சொல்கிறது. தொண்டை பகுதியை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது, காரணம் அங்கே கிருமிகள் தங்கியிருக்கிற இடம். மூக்கை சுத்தப்படுத்த சொல்லியிருக்கிறது, அது கிருமிகள் தங்கியிருக்கிற இடம். எனவே சுகாதாரத்துறையினர் மூலம் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான என்னென்ன வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கிறதோ அதை நம்மை பாதுகாக்க, நம் சமூகத்தை பாதுகாக்க, தம் தாய் நாட்டை பாதுகாக்க என்ற சிந்தனையில் செயலாற்ற வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்குகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இஸ்லாம் சொல்லித் தருகிறது, நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னரும் கையை கழுவிக் கொள்ளுங்கள், சாப்பாட்டுக்கு பின்னரும் கையை கழுவிக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், இருக்கிற பரக்கத் என்பது சாப்பாட்டில் ஏற்படுகிற பரக்கத் சாப்பிடுவதற்கு முன்னரும் கை கழுவி கொள்ளுதல், சாப்பாட்டிற்கு பிறகும் கையை கழுவி கொள்ளுதல். இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சுத்தத்தை பற்றி அழகாக பேசி தந்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது, சுத்தத்தை பற்றி அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, இது போன்ற பல வழிகாட்டல்களை மஸ்ஜிதின் ஊடாக நிச்சயமாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் உங்களுடைய மஹல்லாக்களிலே தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. மஸ்ஜித் என்பது தொழுகைக்குரிய இடம் மாத்திரமல்ல, மஸ்ஜித் என்பது சமூகவியல் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு இடம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் மஸ்ஜித் நபவி என்பது அப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே மஸ்ஜிதுகள் என்பது தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகிற இடமாக மாத்திரம் ஆக்கி, தொழுகைக்குரிய இடமாக மாத்திரம் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். மக்களுக்கு தேவையான நலவுகளை உங்களுடைய மஸ்ஜிதினுடைய ஒளிபெருக்கிகளை பயன்படுத்தி அவ்வாறு அன்றாடம் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. போலீசின் மூலமாக நாம் கேட்கப்பட்டிருக்கிறோம், வேண்டப்பட்டிருக்கிறோம். சுகாதாரத்துறையினர் மூலமாக தரப்பட்ட அந்த அறிவுறுத்தல்களை, அந்த அறிவுரைகளை உங்களுடைய மஸ்ஜிதினுடைய ஒளிபெருக்கியை பயன்படுத்தி நீங்கள் மக்கள் மயப்படுத்துங்கள், நீங்கள் மக்கள் மயப்படுத்துங்கள். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, மஸ்ஜிதிலே அங்கே கூட்டப்பட்டிருந்தாலும் அதான் சொல்லுங்கள், முஅத்தின் இல்லை என்பதற்காக வேறு யாரும் அதான் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. அதானுக்குரிய வார்த்தை கூட நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் கைசேதுக்குள்ளானவர்கள். அல்லாஹூ அக்பர், அல்லாஹூ அக்பர் என்ற வார்த்தைகளை ஆரம்பமாக நாலு முறை சொல்லி அதானை ஆரம்பிப்பதற்கு கூட நமக்கு ஒரு முஸ்லிமுக்கு தெரியவில்லை என்றால் நாம் கைசேதப்பட வேண்டும் சகோதரர். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சம காலத்தில் கொரோனா இந்த வைரஸ் உடைய தாக்கத்தினால் பலர்கள் ஒப்பாத்தாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சில போது நம்முடைய வீட்டில் இந்த கொரோனாவினால் ஒப்பாத்தாகி இருப்பார்கள், ஆனால் அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்க மாட்டார். எனவே சமகாலத்தில் யாரேனும் விசேஷமாக நோயினால் ஒப்பாத்தாகி இருந்தால், சில நேரங்கள் சளி என்ற வியாதியினால் அல்லது மூச்சு திணறல் என்ற வியாதியினால், இது போன்ற பயங்கரமான நோயினால் யாரின் ஒப்பாத்தாக இருந்தால் தயவு செய்து அன்பாக வேண்டுகிறோம், அவருடைய உடல்களை கட்டி பிடித்து அழுது ஆர்ப்பரிக்குகிற நிலைமைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். இனி இஸ்லாமிய மார்க்கம் ஜனாதாவை பார்ப்பதை சுண்ணத் என்று கூட சொல்லவில்லை, ஜனாதாவை பார்ப்பது ஆகும் என்ற அனுமதி தந்திருக்கிறது. எனவே ஒருவர் ஒப்பாத்தாகி விட்டார் என்பதற்காக எல்லோரும் படையெடுத்து அந்த ஜனாதா வீட்டுக்கு சென்று அவரை பார்க்க வேண்டும் என்ற கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு காட்டி தரவில்லை. ஜனாதாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் கலந்து கொள்ளுதல், ஜனாதாவை பின்புயர்ந்து செல்லுதல், ஜனாதாவை அடக்கம் செய்கிற இடத்தில் ஒன்று சேருதல், இவைகளுக்கு நன்மை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறதே ஒழிய ஜனாதாவை பார்ப்பதற்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஆனால் பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் சில இடங்கள் நாம் பார்த்திருக்கிறோம், ஒருவர் ஒப்பாத்தாகிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அந்த ஜனாதாவுடைய நெஞ்சிலே விழுந்து கதறி அழுகிற நிலைமையை பார்த்திருக்கிறோம். சமகாலத்தில் அவைகளை முழுமையாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், நம்முடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கிற ஜனாசா இந்த நோயின் அறிகுறியினால் வெளியே தென்படாவிட்டாலும் இந்த நோயினால் ஒப்பாத்தானவர்களாகவும் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள் நாம் செய்திகளை பார்க்கிறோம், சிலர்கள் கொரோனா அந்த ஜனாசா என்று தெரிந்தும் அந்த வீட்டுக்கு சென்று வளமை போன்ற ஜனாசார விவகாரங்களில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள், அடுத்து அவர்களும் அந்த நோய்க்குட்பட்டிருக்கிறார்கள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. எனவேதான் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறவர்கள் கூட அவருடைய கைகளில் ஒரு துணியை சுற்றி கொண்டு குளிப்பாட்ட வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, ஜனாசா விவகாரங்களில் மிக கவனமாக செயல்படுமாறு மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம், மிக அன்போடு வேண்டிக்கொள்கிறோம். ஜனாதா எந்த வீட்டில் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுடையவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அவர்களை துஆக்கள் ஈடுபடுத்துங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி தலையில் அடித்து, அவருடைய உடம்பில் அடித்து, கன்னத்தில் அடித்து, அவர்களுக்கு உபாதைகளை ஏற்படுகிற வகையில் அவர்களை ஒப்பாரி வைத்து அழுவதை விட்டும் அவர்களை நீங்கள் தடுத்து அவர்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள், அவர்களை ஆறுதல் படுத்துங்கள். இது போன்ற விஷயங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது, ஞாபகப்படுத்தலாம், நேரம் இடம் கொடுக்க மாட்டார். எனவே கொரோனா நோயினால் ஒப்பாத்தானவர்கள் அல்லது பீதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவருடைய குடும்பத்தினர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கான உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடமை பொறுப்பு சமூகத்துக்கு இருக்குகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த வகையில்தான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் எல்லா மாவட்ட சம்மேளனங்களுக்கும் எல்லா மாவட்ட ஜமியாவின் கிளைகளுக்கும் வேண்டியிருக்கிறது, உங்களுடைய ஊர்களிலே உங்களுடைய மத்தியை மையப்படுத்தி, உங்கள் சம்மேளனங்களை முதன்மைப்படுத்தி, உங்களுடைய ஊர்களில் என்னென்ன உதவிகள் தேவையோ அப்பேற்பட்ட உதவிகளை செய்ய முன்வாருங்கள். உங்களுடைய ஊரில் முழுமையாக அங்கே முடக்கப்பட்டிருக்கிறது, உதவிகள் ஒருவருக்கொருவர் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்குகிறீர்களா? பக்கத்தில் இருக்கிற ஊர்களை அணுகி அவர்கள் மூலம் உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லது நம்முடைய இந்த ஊர் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி அடுத்த ஊருடைய மக்கள் இஸ்லாமியர்கள் இந்த வகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு முஃமினை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம் அது தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போன்று உணராதவரை அவன் உண்மையான முஃமின் இல்லை என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன ஃலைஸ மின்னா, யார் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்களை பற்றி கவனமின்றி இருக்கிறார்களோ கவலையின்றி இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட அந்த துருப்பாக்கிய நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. எனவே எங்கு நடிந்த கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, இந்த கொரோனா நோயினுடைய தாக்கத்தினால் அந்த இடம் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, அவர்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கொழும்பு மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனம், கண்டி மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனம், மாத்தளை மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனம், இது போன்ற பல மசீதிகள் சம்மேளனம் முன்வந்து அந்த ஊருடைய ஒத்துழைப்போடு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவிட்-19 காரணமாக ஒப்பாத்தாகுகிற அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான பெட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கான நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிவாரண உதவிகள் செய்வதற்கான, அவர்களுக்கான உலர் உணவுகள் கொடுக்கப்படுவதற்கான உதவிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வுதவிகளில் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்குதாரிகளாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆக வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பெருமக்களே, நாம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவர்கள், நம்பினால் அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது, இதுதான் முஸ்லிம் என்ற உணர்வு, இதுதான் முஸ்லிம் என்பவருடைய அடையாளம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி, ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் என்றிருந்தால் அவனுடைய நாவினால் அவனுடைய கையினால் அடுத்தவர்களுக்கு எந்த இடையூறும் இருக்க மாட்டார், அவன் இடையூறுக்குரியவனாக இருக்க மாட்டான். இஸ்லாம் சொல்லித் தருகிறது, லா வரர வலா விரார, தனக்கு தானே எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்த கூடாது, அடுத்தவர்களுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுரவ்விய முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுக்கு நல்லதல்ல அடுத்தவர்களை பயமுறுத்தாட்டுதல். எனவே இது போன்ற பல பாடங்களை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. நாம் இலங்கை வாழ் இஸ்லாமியர்கள் நாம் நமக்கு நல்லவர்களாக, இந்த நாட்டுக்கு நல்லவர்களாக, இலங்கை பிரஜை என்ற அந்த சிந்தனையோடு எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்கிற நல்ல மக்களாக வாழ முயற்சி செய்வோமாக. வல்ல ரஹ்மான் ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.